சிமெண்ட்டுக்கு இடமே கிடையாது, எல்லாம் சந்திரகாந்தங்கள் தான். எல்லா வீடும் ஆமா எல்லா வீடும் எத்தனை மாட்டு அதெல்லாம் நூறு மாட்டு இது செல்ல வளம். இன்னொன்று சொக்கநாத பெருமானையும் அங்கர்கண்ணியும் கண்டால் எப்படி கேட்டால் எப்படி கண்ணீர் திரும்புவார்களோ அப்படி செய்தனர். ஒன்று பக்தி, இன்னொன்று செல்வம். இது உரண், இது உரண்,
இது நாட்டை வாழ வைக்கும். ஒரு பக்கம் நாட்டுல செல்வம் வேணும், இன்னொரு பக்கம் நாட்டுல அந்த செல்வத்தோடு பக்தியும் வேணும். அப்பதான் நாடு உருப்படும், நாடு உருப்படும், நகரம் உருப்படும் என்று கருதுகிறோம். அதனால தான் நினைக்கிறேன். இப்படியாக உள்ளே இருக்கின்ற அகநகரை பற்றி சொல்லுகின்றவர் அப்படி சொல்லி முடித்தார். இப்ப சொல்லுகிறார், இந்த அகநகர் வந்து சொன்னீங்களேனாரு, இனிமே நான் அந்த அகநகரை பத்தி ரொம்ப சொல்ல முடியாதுப்பா, இன்னும் கொஞ்சம் சொல்லணும், அதனால கொஞ்சம் பின்னால போறேன். ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன், இந்த அகநகராக இருக்கிற மதுரையினுடைய சிறப்பை என்னால சொல்ல முடியுமாப்பா அப்படின்னார். இவ்வளவு சொல்லிவிட்டு ஏன்னர், ஏன்னர் ரொம்ப அருமை. ஐய எண்ணூரை வரம்பின ஆகுமோ, எங்க மதுரை மாநகரத்தினுடைய பெருமை எங்கே, கேவலம் பரஞ்சோதியாக இருக்கிற என்னுடைய சிறுமை எங்கே, என் சிற்றறிவில அவ்வளவு மிக பெரிய நகரத்தை பெருமான் இருக்கிற இடத்தை, அதுவும் தமிழ்ச்சங்கம் இருந்த மதுரையை, அது தமிழ்ச்சங்கம் இருந்த மதுரைன்னு சொன்ன ஒரு ஒரு குறிப்பு வந்து சொல்லிவிடுறேன். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குறுமணி போற்றி, திருவாசகம் இது. இதுல ஆடக மதுரை அரசே போற்றி மதுரை, கூடல் இலங்கு குறுமணி போட் கூடல், அதுவும் மதுரை தான். எனவே மதுரை என்பதை முதலடியிலும் இரண்டாவது அடியிலும் தொடர்ந்து சொல்லுவாரா மணிவாசகர்? ஆனா அப்படி பாட்டுருக்குதே, என்ன பொருள்? ஆடக மதுரை அரசே போட்டி, பொன்மயமாக இருக்கிற மதுரை, எங்கன மதுரைக்கு அரசனாக இருக்கிற சொக்கநாதா உனக்கு வணக்கம் என்று சொன்னார். கூடல் இலங்கு குறுமணி போட்டி, கூடல்ங்கிறது தமிழ்ச்சங்கம். முன்னே மதுரையில் இருக்கின்ற அரசே போற்றி என்றார் என்று அடுத்த வரியில அந்த மதுரையில் இருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தில் இருக்கின்ற கூடல், எல்லாரும் கூடியிருக்கிற இடம் கூடல் அர்த்தம். யார? அறிஞர் பெருமக்கள் 49 புலவர்கள் கூடியிருந்த இடம், அதுல தலைவனாக இருந்தான் சொக்கநாத பெருமான். அதனால 49 புலவர்களிடையில ஏதேனும் ஒரு சிக்கல், ஒரு அறிவு சிக்கல் வந்து சொன்ன பெருமானியில் விண்ணப்பிச்சு உடனே உட்காருப்பா, அதுக்கு இப்படிதான் தேர்வுனர் அப்படியா அப்படின்னு கேட்டான். ஆகிய கூடல் என்பது அறிஞர் பெருமக்கள் கூடியிருக்கிற கூடல், அது தமிழ்ச்சங்கம் அர்த்தம். அதனாலதான் ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி என்றெல்லாம் என சொன்னதை உடனே மறுத்து அடுத்து சொல்ல மாட்டாங்க. கூடலை பத்தி நிறைய சொல்லியிருக்கலாம், மதுரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க, அடுத்தடுத்து சொல்லுகின்ற பொழுது ஏதேனும் ஒரு கருத்து வேற்றுமை இருக்கும், ஒரு அருமைப்பாடு இருக்கும் என்று தெரியும். அது போல இங்கே ஐய எண்ணூரை வரம்பினாகுமோ, நான் சொல்லி அந்த மதுரை அழகை வளர்க்க முடியுமா? ஏன் சுவாமி இப்ப பிரதமர் கொஞ்சம் விரக்தி வந்துட்டு, எனக்கு விரக்தி வரல, நினைச்சு நினைத்து பாக்குறேன், இதை நினைக்க போறேன். இப்போ நினைக்கும் போது சே, உன் நாக்கு என்னப்பா, ஒரு நாக்கு நம்ம சொல்ல முடியுமா, உன் அறிவு என்ன அப்படின்னு போகுது. என்னென்ன இந்த மதுரையினுடைய மாட கோபுரங்களையும் கூட கோபுரங்களையும் மற்ற மக்களுடைய வாழ்க்கைகளையும் அங்காடி தெருக்களையும் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்லிட்டேன், ஆனா இந்த மதுரை தான், இந்த மதுரை தான் ஒரு காலத்தில், ஒரு காலத்தில் என்ன செய்தார், அதை நினைக்கும் போது எனக்கு அப்படியே துடிச்சே போச்சு. பண்ணார் என்ன சுவாமி நினைச்சீங்க? ஆடியவர் உய்ய, ஆடியவர்கள் எல்லாம் கரையேறும்படியாக, கரையேறுவதற்காக ஆடல் செய்தான் சொக்கநாதன். அதுல மூன்று ஆடலை குறித்தார், என்ன தெரியுமா? மாமணி மாறிவாளை வீரகு விற்று உழன்றோன், இந்த தெருவுலதான்ப்பா, எது இந்த ஆவணி மாத மேலமாசி வீதிங்கிறியே, ஆவணி மூல வீதிங்கிறியே, ஆடி வீதிங்கிறியே, சித்திரை வீதிங்கிறி, இதெல்லாம் மதுரையில் இருக்கிற வீதிகளுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு வீதியிலையும் பெருமான் உலா வருவார். மதுரை மாநகரம் அப்படி ஒரு அருமையானது இல்லவா? அப்படி இல்லை. அதனால இந்த சித்திரை வீதியில தான்ப்பா, இந்த ஆவணி மூல வீதியில தான், இந்த ஆடி வீதியில தான், இந்த மாசி வீதியில தான் எங்கள் பெருமான் ஒரு காலத்துல தோல்ல மணிகள் எல்லாம் மாணிக்கங்கள்லாம் போத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு தூக்கிட்டு, அம்மா மாணிக்க வாங்கலையோ, மாணிக்க வாங்கலையோன்னு தூக்குனடப்பா, இப்படி தூக்குனடப்பா, இது அவனுடைய கால்கள் பட்ட இடம், இது அப்படிப்பட்ட இடம் பாயுது. எனவே அவனுடைய திருவடிகளே இந்த தெருவில் நடந்த அந்த தெருவை, அந்த மதுரையை போய் என்னால சொல்ல முடியுமா? மாணிக்க மட்டுமா வித்தான்? இல்ல, மாணிக்கமும் வித்தான், அதோடு கூட வேற என்ன வித்தனர், வாரி வாழை வளையல் வித்தான்ப்பா, வளையல் வாங்கலையாமா, வளையல் வளையல் வாங்கலையாமான் வளைய விட்டான். அது மட்டுமாப்பா, விறகு வித்தான்ப்பா, விறகு வித்தான். அதை தூக்கிட்டு போன தெருவுப்பா, இது இந்த தெரு நடந்த இடம்ப்பா. இதை நினைக்கும் போது எனக்கு ஒரு வரி ஒரு சொல்லு கூட இனிமே எனக்கு மேல வரலப்பா. ஐய என்னூரை வரம்பினாகுமோ, அடியர் உய்ய மாமணி. மாணிக்கம் விற்றப்படலாம், பின்னால் படிக்க போறோம். ஒரு வர ஒரு திருவிளையாடாது. வரி வாழை வளையல் விற்றப்படலாம், உண்டு படிக்க போறோம். பின்னால இருக்கு விறகு, விறகு விற்றப்படலாம், ஒரு படலம் பின்னால் படிக்க போறோம். இந்த விறகு விற்று உழன்றோம், அதுல பாருங்க ரொம்ப அருமையானது. விறகு விற்றான்னு சொன்னா கூட பரவாயில்ல, விறகு விற்று உழன்றான். இந்த உழன்றான் ஒரு தடவை இன்னைக்கு போறது எல்லாம் அவங்க வீட்டுல அவங்க ஏதோ கோயில்கள் போய் போயிருப்பாங்க, ஒருத்தர் வாங்கலன்னு வச்சுங்க, மறுநாள் காலையில் ஒரு தடவை ஒரு மாதிரி அம்மா வளையல் வாங்கலையோ வளையல்னு. என்ன செஞ்சாரு, போன தடவை வலியானாரு, நேற்று கூட வந்தம்மா, நீங்க எல்லாம் கதவு போட்டிருந்ததுனால இன்னைக்கு வந்தம்மா. பாவம், அடுத்த கூட எங்கம்மா போயிருக்காங்கனாரு, அவங்க ரெண்டு நாள் போயிருக்காங்க, நாளைக்கு வருவாங்க செட்டியார, நீங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சரி, நாளைக்கு வரும். பாவம் பாவம், மாணிக்கம் வாரி வாழை விறகு விற்று உழன்றோன். இந்த உழன்றோன்கிற சொல்ல அவ்வளவு காட்டுது. விறகு விற்று வந்தோன் என்ற அந்த பேச்சு இல்ல, இடமில்ல. விறகு விற்று நடந்தோன் என்று சொன்ன அந்த பேச்சு இடமில்ல. உழன்றோன் தமிழ் அல்லவா, தமிழ் ஒரு சொல்லும் ஒவ்வொரு பொருளை அபியாரமான. நடந்தோன் விற்றோன் சென்றோன் என்றெல்லாம் போந்தான் என்றெல்லாம் சொல்லிவிடாமல் உழன்றோன். ஏன்னா இவங்க வீட்டுல நாலு பாப்பா இருக்காங்க, தெரியும் செட்டியா இருக்கு, நாலு பாப்பா இருக்காங்க. அதனால அந்த வீட்டுல போனோம்னா நாலு பாப்பா, அவங்க ஒன்னு அஞ்சு பேர் வலையில போடுவாங்க, தெரியும் அந்த வியாபாரத்தை விட்டுற முடியுமா? அது ரெண்டு நாள் ஆனாலும் மூணா நாள், மூணா நாள் வந்துட்டு அம்மா நாளைக்கு அந்த அம்மா வந்தா சொல்லுங்க, ரெண்டு நாள் செட்டியார் வந்தாருன்னு, நாளைக்கு நேரத்துக்கு வர்றேன் போட்டு, அப்புறம் நான் வந்து திண்டுக்கல் போகணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். முருகா முருகா அப்படிலாம் சொல்லியிருப்பேன். விறகு விட்டது சினிமா வழியே பார்த்தாச்சு, சினிமாவில் பார்த்துக்கீங்க. நீ யாரப்பா? நான் இப்போ பானை பத்திரம் அடிமைங்க. ஏன்ப்பா அந்த சனியை உங்களுக்கு தலையில விறகு அப்படின்னாரு? கொஞ்ச நாள் படிச்சுக்கிட்டு இருந்தனுங்களா, படிச்சுக்கிட்டு இருந்தவொடனே வந்து கடைசியில் எனக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு, தொண்டையெல்லாம் சரியாகல, படா அப்படின்னு டிசி என் தலையில் கழிச்சு கொடுத்துட்டு போடான்ட்டேன். அப்புறம் என்னமோங்க விறகு விற்று பிழைக்கிறேன், ஏதோ அப்போ ரெண்டு படித்ததை பாடிடுறேன். நான் யார்கிட்ட போய் ஏமனாதுங்கிட்டேன். அவன் பார்த்தான், ஏண்டா அன்ஃபிட், தகுதி இல்லை, இனிமே ஒன்று உருப்படா பையன்னு போட்டு டிசி தலையில் கழிச்சு கொடுத்த பையன் எப்படி பாடினான்னா, இவனுக்கு வாத்தியாரிய பானை பத்திரம் எப்படி பாடுவான்னா, எடா பாண்ட பாத்திர பண்ணமெல்லாம் பாதி எடுத்தான் பாதி எடுக்கல, ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான். இது பாருங்க சினிமாவில் வந்ததுனால இந்த பாடுபட்டு போச்சு. 63 திருவிழா நடத்தினான் சரிங்களா, ஒன்னு கூட வெளியில வரல. இது பாருங்க இந்த பாடுபட்டு போச்சு போகுது எப்படியோ. 63 ஒன்றாயினும் வருக அப்படி அப்படி வச்சுட்டு போவோம், அப்படி ஒண்ணு வச்சுட்டு போகணும், மனம் வச்சுப்பட்டு அப்படி. அப்பதான் சொன்னார் அதுல அந்த பாட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க, சினிமாவில் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றான், ஏப்பா இந்த இதெல்லாம் சொல்லி ஒண்ணு படி இசை வாசித்தான், அவன் போயிட்டான் அந்த ஏமநாதன். ஏமநாதன் போன பிறகு மறுநாள் காலையில என்ன ஆச்சுன்னா, மறுநாள் காலையில இந்த செய்தி தெரிஞ்சது, யாரு பானை பத்திரம் இருக்கு, எப்படி ஏமநாதன் போயிட்டான்னு தெரிஞ்சது. நீங்க என்னங்க, உங்ககிட்ட படிச்சவனு ஒரு ஆள் வந்து ராத்திரி 10 மணிக்கு பாடி அந்த பாட்டை பாடணும்னு அதை கேட்டவன அவர் ராத்திரி ராத்திரி போட்டானு, எங்கிட்ட படிச்சவர ராத்திரி 10 மணிக்கு பாடினாரா அப்படின்னாரு. ஆமாங்க, உங்ககிட்ட படிச்சவங்களா, நீங்க தகுதி இல்லை போடான்னு சொல்லிட்டீங்களாம்ல, அந்த ஆள் இல்லைனாரு. நான் அந்த மாதிரி வாழ்க்கையில ஒரு ஆளை கூட நான் சொன்னது இல்லையே, நான் வந்து எதாவது பரவாயில்லப்பா அது முன்ன வந்ததுக்கு இப்போ தேவலாம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லி தட்டி கொடுத்துட்டு போகணே தவிர ஒரு வயலாக நான் மாதிரி அனுப்பிச்சது இல்லையாரு. இல்லைங்க ஒரு ஆள் வந்து சொன்னாங்க, யாருப்பா அப்படின்னா. அப்புறம் தெரிஞ்சது சொக்கநாதன், நேராக போயிட்டார் சொக்கநாதன்கிட்ட, போய் அழுதே தமிஷன் இந்த பாட்டை அப்படித்தான் படிக்கணும். கடிய கானகம் பூதவோ, எப்பா உன் கால்னால நடந்து காட்டுக்கு போனியாப்பா நீ, ஏப்பா உன் கால கொண்டா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய நீ, அப்படிப்பட்டவன் அல்லவாப்பா நீ, உன் கால காட்டுக்கு நடந்து போனியாப்பா, கட்டிய விறகை நீயா உன் கைனால கோடாளி போட்டு பிறந்த, ஏப்பா உன் கைனாலயா என்ன, சரிப்பா விறகெல்லாம் உடைச்சுக்கிட்ட கட்டின, யாருப்பா உனக்கு தூக்கி விட்டா, நீயா தூக்கிட்டியா, கட்டிய விறகை முடியில் ஏற்றி முண்டகத்தாள்கள் நொந்திட வந்து, மறுபடியும் முதல்ல போகும்போது கோடாலியோட போன, வரும்போது கோடாலி விறகு கட்டு ரெண்டும் சேர்த்து தூக்கிட்டு வந்தியாப்பா. ஆமா வந்து யாத்திரை இந்த ஏமநாதன் கிட்ட வந்து அடிய நீ பொருட்டு ஆடாத சொல் பகரவோ. இந்த கேவலம் எனக்காக அடாத சொன்னர். என்னன்னரே பானபத்திரன் அடிமை, பானபத்திரன் மாணவன் சொன்னார் பாருங்க. ஆண்டவன் போய் தன்னை மாணவன் சொன்னது தான் வாய்நாள் கூட சொல்ல பயப்படுறார். அரிய நீ பொருட்டு அடாத சொல் பகரவோ, செடிய நீ குறை இறந்தவா விழிந்ததே குற்றம். நான் கிட்ட விண்ணப்பிச்சது தப்புன்னு நினைச்சுக்கிறப்பா. இந்த ஏமநாதன் வந்திருக்கிறான், நாளைக்கு தேர் வச்சிருக்கிறாங்க, யார் வெண்டாரோட அவளுக்கு அருமையு சொல்லிட்டாங்க சுவாமி, நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட பாடிட்டு இருக்கிறேன், நீ தான் அதை காக்கணும்னு ஒன்னு வேண்டிட்டோம் பாருங்க, அந்த வேண்டிக்கிட்டது தப்பா போச்சு. அதனால்தான் கடிய காணகம் சென்றாய், விறகை கட்டினாய், முடியில் ஏற்றினாய். எப்பா முடியில ஏற்றும் போது கங்கை எங்க பாப்பா சொன்னேன், அம்மாவ பக்கத்திலேயே ஒரு அம்மா இருப்பாளேப்பா, அவெல்லாம் எங்கம்மாப்பா சொன்னேன், நீ காலமாடு வச்சிருப்பியா அதெல்லாம் எங்க பாப்பா சொன்னேன், இதெல்லாம் கேட்டிருப்பான் கேட்டிருப்பான். அவையெல்லாம் அடங்கி நிற்கின்றது அந்த பாட்டு. அவ்வளவு. அதனாலதான் தமிழாசிரியர் தமிழுக்கு பொருள் சொல்லும் போது கடிய கொடுமையான காணகம் காட்டில் நடக்கவோ நடக்கவோ என்று ஒரு சொல்லக்கூடாது. நாங்களும் ஒரு சமயத்தில் ஒழிக்கப்பட்டோம்னு அர்த்தம். பழைய ஆசிரியர் சொல்ல மாட்டான், பழைய சொல்லுமா இல்லையா, அந்த சூழ்நிலையை உருவாக்கி உருவாக்கி அந்த பாட்டை சொல்லுவாங்களே தவிர கடிய கடுமையான காணகம் காட்டிற்கு செல்லவோ செல்லவோ போறாங்க சத்தம் மீச முடிஞ்ச குழந்தை அல்லவா அவன், இதை போல எத்தனை பேர் பார்த்துருப்பான், அதனால போர் அப்படின்ட்டு போட்டான். மீன் அந்த கடியேங்கிறதுக்கு கூட சொல்லணுமா, காணகம்ங்கிறது கூட சொல்லணுமா, பேட்டியில் பாருங்க அது ஏன் புது புது சொல்லணும், சொன்னதுனால வந்த வேணாது இந்த சூழ்நிலை உருவாக்கிது. கடிய காணகம் பூதவோ, பூதவோ தெரியாது, கட்டிய விறகை முடியில் ஏற்றி, இதுக்கு அவரை செய்வானா ஒரு சொல்லணுமா, முண்டகத்தாள்கள் நொந்திட வந்து, அந்த முண்டகத்தாள்கள் தான் கொஞ்சம் கஷ்டம், தாமரையனையே திருவடின்னு அர்த்தம், முண்டகம்னா தாமரை குற்றம் எங்க இருக்குது, செடியாய உடல் தீர்ப்பான் தீவினை கோர் மருந்தவான். ஞானசம்பந்த தேவாரம், பொடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை, கடியார்ந்த பொடிக்காடி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாதே சொல்ல வல்லார்க்கு இல்லையா மறுபிறப்பே. இந்த மாதிரி சொல்லுதான் மேற்கோள் காட்டினாங்க பழைய காலத்துல. எனக்கிட்ட செடினா பேராசிரியர் முருகா முருகா. ஆகவேதான் உய்ய மாமணி வரிவாளை விறகு விற்று உடன்றோன், பொய்யில் வேதமும் சுமந்திடப் போராதகன்று அறற்றும் செய்ய நாள் மலர் சுமந்திட தவம் செய்த தெருக்கள். இந்த தெருக்களை பத்தி நான் இனிமே சொல்லப்பா அப்படின்னாரு. ஏனாரு அந்த பெருமானே இது மாதிரி ஒருமுறை இருமுறை மும்முறையாக வந்து அவனுடைய திருவடிகளை சுமந்த தெருக்கள் இந்த தெருக்கள், மதுரை தெருக்கள், ஆவணி மூல விதியா, சித்திர விதியா, மேலமாசி விதியா, அதெல்லாம் அதனால அதை பற்றி நான் இனிமேல் சொல்ல முடியுமாப்பா வேணாம் சுவாமி என்று சொன்னோம். அதன் பிறகு உள்ளே நாம் இப்பொழுது ஒவ்வொரு வீதிகளாக செல்கிறேன். அது பரிஞ்சு பண்ணி வீதிகளில் சொல்கிறேன். வீதிகளில் ஒரு என்ன சொல்லாமல் இருந்தால் அதை மறைச்சிட்டேன்னு சொல்லுவீங்க, அதனால் சொல்லணும். முதல் வீதி பரத்தையர் வீதின்னு எடுத்துக்கிறார், பரத்தையர் வீதி எடுத்துக்கிறார். அல்லவா தொல்காப்பியத்தில் பரத்தையர் பிரிந்ததை ரொம்ப நாசுக்காக மேம்போக்காக சொன்னார். ஏன்னா அவருக்கு மனசுல வேதனை அதனால. ஆனா பின்னால் வந்த இப்ப நம்ம ஐயா புலவர் வந்திருக்காங்க மயிலத்துல படிச்சதுனால, நம்பிய பொருள் இருக்குது, நம்பிய பொருள் பிள்ளைமணி இருக்கிறது அறிங்களா, எங்க காலத்துல இல்ல பின்னால நம்பிய பொருள் பாடமா வச்சிருந்தது. அதுல கற்பில் பிரிவதுன்னு முதல்ல பரத்தையர் பிரிதல் ஓதற்கு படுதல்னு ஆரம்பிக்கும். எனக்கு கூட அதுல கொஞ்சம் கஷ்டம் தான், முதல் முதல் வந்து பிரிவா போடணும், பிரிஞ்சிருக்கலாம், அதை கொண்டு வந்து இதுவா முதல்ல போடுறது அப்படின்னு நினைச்சு நான் சொல்லிட்டு இருப்பேன், சொல்லுவேன். அது போல இங்க என்னன்னா பரத்தையர் தெருவுன்னு அதுக்கு எதனால காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலம் வரைக்கும் இப்ப நாங்க இளமை காலத்தோட பாத்துருக்கிறோம், எங்களுடைய வயது ஒரு 30-25 வயசு வரைக்கும் கூட இப்ப இங்க இருக்கவங்களை பாத்துருக்கலாம். திருக்கோவில்களிலே விழா நடக்குமானால் இந்த பரத்தையர் மரபினர் இருந்து அந்த வீதி உலா கூட வந்து கடைசியில ஒரு அந்த நடனம் ஆடி பிறகுதான் பெருமான் உள்ளே போறது அப்படி இருந்தது. இருந்ததுங்கள அப்படி இருந்தது. நாங்களாம் இங்க திருப்பணந்தாள்லயே பாத்துருக்கோம், பன்னலூர்ல பாத்துருக்கோம், எல்லாம் இருக்கு அறிஞ்சிருக்கு. அது என்னன்னு கேட்ட காலத்துல பெருமானுக்கு இயலிசை நடனமாகிய முத்தமிழும் உனக்கு அந்த உபசாரம், அது அவனுக்கு எல்லாம் செய்யறது விட உபசாரம் தானுங்களே. இப்ப நீங்க தூபம் காட்டீங்கன்னா இந்த தூபத்தை கண்டுதான் வந்து மூகலை ஏந்துக்க போறானா, அல்லது நாம வைக்கிற சக்கரை பொங்கல் வச்சுதான் சாப்பிடறானா, கிடையாது. எல்லாம் உபசாரம் இல்ல. உபசாரம்னா நாம எப்படி நம்ம குளிச்சுட்டா கிழிஞ்சா எப்படி எல்லாம் டஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கோம், அது போல பெருமானுக்கு செய்யும் அவ்வளவுதான். அது ஒரு ஒரு இதுதான். அது போல இந்த முத்தமிழையும் செய்கின்ற பொழுது அந்த பெண் அந்த மாதிரி அந்த ஒரு தேவரடியார்னு பேரு, முதல்ல தேவரடியார்னு தான் பேர் இருந்தது. அப்பதான் தேவரடியாருங்கிறது இந்த வானா இரணெல்லாம் விட்டுட்டு இரணா விட்டுட்டு தேவடியார் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க தேவரடியார். அவங்க அந்த பணி செய்வதுன்னு அந்த கோவில்ல இருக்கிற அந்த பெருமானுக்கு பணி செய்வது தான் அப்படி இருந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில பல சிதைவுகள் எல்லாம் வந்து ஒரு அந்த அதாவது அந்த மரபு நிலைகள் எல்லாம் மாறினதுனால ஒழிக்கி விட்டாங்க, ஒழிச்சு விட்டாங்க. ஏறத்தாலும் 55-56 பிறகு அது நீக்கினது, கோவிலில் இந்த மாதிரி பணி செய்யக்கூடாது என்று நீக்கினாங்க. அப்புறம் இப்ப வந்து சில ஊர்களில் நிறைய இருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி இங்கு பரத்தமை விளக்கப்பட்டுள்ளதுன்னு நோட்டீஸ் போர்டு போட்டிருப்பாங்க. அந்த காலம்லாம் பின்னால்தான் வந்து போகட்டும். தொடக்க காலத்துல ஏன் வந்ததுன்னு கேட்டா அதுக்காக வந்ததுக்கு நீங்க காரணம் சொல்லி நல்லதுன்னு சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் தான் பரத்தை பெரிய ஒழிச்சு கட்டினார். தூக்கறிஞர் வரைவிலா மாநிலையார் மெந்தோல் குறையிலா பூரியர்கள் ஆடும் அலறு நரகம்டா, வேற எதுவும் வேணடா, ஏண்டா போறாங்க அப்படின்னு அப்படி சொன்னா என்ன கேட்பானா, ஆமா இவர் நரகத்தை கண்டார் போடா அப்படின்றான். பொருளாதாரத்தை ஒழிக்கணும்னு அந்த மூணு இடத்துக்கு போறானர். எந்த மூணு இடம்? ஒன்னு இந்த வீடு, இன்னொன்று கல்லு நம்பர் கடை, இன்னொன்னு சூதார இன்ஸ்பெக்டர் ராஜா வைக்கிறது. இந்த மூணு வந்து உனக்கு பொருளாதாரம் வேணும்னு வேணாம்னா போடா, பொருளாதாரம் வேணும்னா அங்க போகாதோ என்று இப்படி பொருளாதாரத்துக்கு எடுக்கிறார். நரகம்னா இவன் கேட்க மாட்டான்ல, இது பேர் சொல்லி வைத்தேன். திருவள்ளுவர் பல்வேறு முறையா சொல்லி வைத்தேன். அது போட்டு அப்படிப்பட்ட வீதியை சொன்னது காரணம், ஒரு கால எல்லையில் இவங்க எல்லாம் பதுசா இருந்து இறை பணி செய்தமையினாலே அவர்களை வந்து தெரிவி முதல்ல சொன்னேன். அப்புறம் காலப்போக்கில் கெட்டு போனது பேச்சு இல்லை, அதனால சொன்னாலும் கூட அந்த பரத்தருடைய இயல்பை பற்றி மனிதன் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த அவளுக்கு வரைவு இல் மகளிர்னு பேரு திருக்குறள், அது மேல அந்த தலைப்பு தான் வரைவு இல் மகளிர். வரைவுன்னு ஒரு எல்லை கட்டுப்பாடு, இல் இல்லாத மகளிர் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவர்கள். என்ன கட்டுப்பாடுனர்? குலப்பெண்டிருந்து சொன்னா தன் தான் தன்னுடைய கணவன் அவளோடுதான் வாழ்வு, அது வரைவு உள் மகளிர், ஒரு கட்டுப்பாடு இருக்கிற மகளிர். இவங்க என்னன்னு கேட்டா அந்த ஒருவன் தான் என்று இல்லாமல் இருப்பதனால வரைவு இல் மகளிர். இன்னொரு பொருள் கூட சொல்லலாம், வரைவுன்னா திருமணம். ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா திருமணம் செய்து வந்து வர்றாங்க, இவங்க அந்த வரைவு திருமணம் இல்லை இல்லவா. திருமணம் இல்லாமல் பல பேருக்கும் ஆட்படுவது, அப்புறம் வரைவு கட்டுப்பாடு இல்லாம பல பேரோட ஆட்படுது. இப்படி எல்லாம் சொன்னார். அந்த வரைவிலா மாநில யார் மென்தோல் என்று சொன்னார். அவருடைய பற்றிய தெருவில் ஒன்று, அந்த தெருவில் சொல்கின்ற பொழுது என்ன இந்த கட்டுப்பாடு இல்லாமல் சொன்னேன், போற போக்கில் சொல்லி வச்சார். ஏன்னா நான் இவ்வளவுதான் சொல்லிட்டு அது சொல்லாம இருந்தா மறைச்சிட்டேன்னு சொல்லக்கூடாது சொன்னேன். இல்லா இழிபவர், இழிபவர்னா ரொம்ப பண்பாட்டில் குறைஞ்சவன், உயர்ந்தோர் நல்ல பண்பாட்டில் உயர்ந்தவன், நல்லா படித்தவன், மூத்தோர் தன் வயசு தன்னோட வயசு மூத்தவங்க, ஈடையோர் தன்னோட வயசு கம்மியானவங்க, கழியா நோயால் கழிபவர் ஒரே நோய், உடம்பெல்லாம் நோய், யாவரேனும் அதான் வரைவில் மாறு, யாவரேனும் கண்பலைப்பட்டு நெஞ்சம் அழிபவர். அவங்க மாதிரி ஒரு காதல் கொண்டு வந்துட்டாங்கன்னா எள்ளுக்கு என்னை போல் அளந்து காட்டி, ஒரு மரக்கா நெல் எள்ளு போட்டா அதுக்குரிய அந்த ஒரு படியோ அல்லது ஒன்றை படியோ தான் என்ன காணும், ரெண்டு மரக்கா போட்டீங்கன்னா மூணு படி காணும். அது போல இவன் கொடுக்கிற பொருளுக்கேற்ப அவங்க தன்னுடைய அமைப்பை செய்வாங்களாம். எள்ளுக்கு என்னை போல் அளந்து காட்டு பாடி பாடி போகம் விற்பார் ஆவண பண்பு சொல்வாம், இப்படி எல்லாம் இருக்கிற வீதிகளும் அங்க உண்டு என்று சொன்ன. சரி, அது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு புரட்சி செய்தார். என்ன புரட்சின்னு கேட்டா, நீங்க எப்பவுமே என்னன்னு கேட்டா அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் அப்படிதான் சொல்ற பழக்கம், ஒரு பொதுவா பழக்கம். இவர் என்ன பண்ண, முதல்ல வேளாளர் எழுதிட்டார், வேளாளர் சொன்னார். அதன் பிறகு என்னன்னு கேட்டா வாணிகர் சொன்னார், அப்புறம் மன்னர் சொன்னார், அப்புறம் அந்தனர் பார்ப்பனர் சொன்னார், அதன் பிறகு யாரும் சொல்லாத சைவர்னு ஒரு வைத்த சொன்ன. சைவர்னா நல்ல சிவபடிபாடு செய்து சிவபூஜை செய்திருக்காங்க பாருங்க, அவர்களை பற்றி சொன்ன. அது வேற எங்கேயுமே யாரும் சொல்றதில்ல. சொன்னா நாலு திருவோட முடிச்சிருவாங்க. அரசந்திர வணிகர் வேளாண் சொல்லுவாங்க. இவராது சொன்ன சொல்லி முடிக்க போற. அப்படி முடிப்பதில் ஒன்றே ஒன்று, வாணிகரை பற்றி ஒரு குறிப்பு. வாணிகர் ரொம்ப நல்ல குறிப்பு. எப்படி வந்து பாருங்க, ஒரு பத்து பாட்டு படித்தா எத்தனை செய்திகள் நமக்கு வருகின்றன என்பதை பார்ப்பது. இப்போ இந்த இந்த ஒரு பாட்டில் அழகாக நன்னூல் படித்தவங்க ஆஹா இப்படியா பாடியிருக்காருன்னு சொல்லுவாங்க. இலக்கண உலகத்துக்கு ஒரு பெரிய அருமையான சிறப்பான பகுதி இப்படி. ஆனால் இலக்கண உலகம்னா இலக்கண உலகத்தை மட்டும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. ஒன்றும் வேண்டாம், கடத்தருவில் போய் அல்லது ஒரு தின்பண்டம் விற்கிற கடையில் வைக்க போய் தின்பண்டம் வச்சிருக்காங்க கடையில் போய், ஏ சார் நீங்கள் சாயந்தரம் 4 மணிக்கு அல்வா இருக்கான்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க. அல்வா இருக்கான்னா இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல சிறந்த வணிகராக இருந்தார். ஏன் சார் லாடு அருமையாக இருக்குது, இப்போ தான் போட்டது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா பன்னீர் போட்டு அப்படி சொல்லுவாங்க. கேட்டதுன்னு அல்வா, ஆனால் இல்லைன்னா இல்லைங்கிற சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இனமாக இருக்கிற பொருளை சொல்லுவாங்க. ஜாங்கிரி இருக்கு, பன்னீர் ஜாங்கிரி இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குமே, இங்கே விருந்து தானே வந்திருக்கு, நம்ம மட்டும் தானே வந்திருக்காங்க, அடா அடா ஏ 2 கிலோ எடுத்து ஐயாவை கூடான்னு அவன் இப்போ தலையில் கட்டிய போடுவோம், எடுத்த மேலே கொடுத்து விடுவான். இன்னைக்கு வழக்கம் தான், இன்னைக்கு வழக்கம் தான். நீங்களே சில பேர் இருப்பான் அல்வா இல்லை லட்டு இல்லை, அவன் என்ன நம்ம புதுசாக வந்திருக்கான்னு அர்த்தம். நீங்களே வியாபாரமே அனுப்பிச்சு தகுதி இல்லாதாலும் வந்தா அவன் தலையில கட்டிடணும். அது அப்படி அப்படி இல்லை. ஆனால் அது அவன் மாசம் தான். நீங்கள் சப்போஸ் நீங்கள் அல்வா இல்லைன்னு அதுக்காக நீங்கள் சார் வந்த விருந்தினர் அல்வா இல்லை, அதனால நம்ம வந்து நீ காரம் மட்டும் வைப்பீங்களா, அதுக்காக என்னன்னு கேட்டால் அல்வா இல்லைன்னு சொன்னதுனால ஜாங்கிரியோ அல்லது வந்து லாடோ மற்ற வச்சு கேசரியோ அதை வாங்கிட்டு போய் வச்சுட்டிங்கன்னா குலோபரிஜா வாங்கி வச்சுட்டிங்கன்னா வந்த விருந்தினர் ஆக உங்களுக்கும் அந்த குறிக்கோள் முடிஞ்சு போகுது, அவங்களுக்கும் வியாபாரம் ஆகிடும். இது இயற்கை. ஆனா இலக்கணங்கிறது நம்ம சொன்ன மாதிரி சைவ சித்தாந்தம் எப்படி வந்து ரொம்ப எளிமையோ அது போல இலக்கணமும் ரொம்ப எளிமை. தப்பி தவறி கடினப்பட்டதுன்னா நடத்துற புண்ணியவான்கள் எங்களால் கடினப்பட்டாதான் மறந்துடப்படாது. நான் சொல்லி 40 வருஷம் சொல்லிட்டு சொல்றேன். ஆனால் நடத்துற புண்ணியவான்கள் நல்லா நடத்தணும், கேட்கறவன் இதை கேட்கணும்னு நினைப்பிருக்கணும். பின்னா படுத்துக்கிட்டு என்னதான் நடக்கும் நடக்கட்டும் அப்படின்னா அந்த ஜென்மத்தை நாங்கள் கூடான்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. நீங்க என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சார் தொழுகாப்பியது கடினமானது ஐயா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் கொஞ்சம் உட்காந்து கேட்கணும்னு இருந்து நாங்களும் சொன்னோம்னா அருமையா விளங்கும், அருமையா விளங்கும், போரே அடிக்காது தொழுகாப்பியம். அது தொழுகாப்பியம் ரொம்ப ஜிம்முன்னு இருக்கும். தொழுகாப்பியம்னா எப்படி தெரியுமா இருந்தீங்களா, அழகா இருக்கிற முள்ள ஒரு பக்கம் மொழியை பத்தி வரையன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் வாழ்க்கையை பத்தி சொல்லுது, இது என்ன பிரமாதம்? இப்ப இப்ப நான் சொல்ற மாதிரி இப்ப சொல்றேமே, இப்ப நீங்க அந்த லாடு வீடு ஜாங்கிரி எல்லாம் அதுல இருக்காது. ஆனா அதுதான் சொல்லப்படுது, சொல்லப்படுது என்ன மாதிரிதான். அதுல போய் லாடு ஜாங்கிரிலாம் குழப்பிடிச்சான்னு சொல்லுவானே, நடத்துற முண்டம் தான் சொல்லிக்கணும், நடத்தறியில நீ அதான் நீ சொல்லிக்கணும். ஆனா விஷயம் என்னமாதான் இப்படி கேட்கணும். இதே போல் நீங்க எதுனாலும் கேளுங்க, எதுனாலும் கேட்டு பாருங்க. அப்படிங்கண்ணா இப்ப கள்ள புண்ணாக்கு இருக்கான்னு கேட்குறீங்க வச்சுங்க, இல்லைன்னா இல்லைன்னு ஏன் சார் எள்ளு புண்ணாக்கு இருக்கு சார், பட் தேங்காய் புண்ணா கூட இருக்கு, இது இல்லாத இனமா அந்த புண்ணாக்கா சொல்லிட்டு வருவான் அப்படிங்கண்ணா அப்படி சொல்லுவான். இது போல சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னிடத்தில் இல்லை என்பதை இல்லை என்று சொல்லுவது கடைக்கு ஒரு அமங்கலம், ரெண்டாவது வியாபாரத்துக்கு ஒரு தடை, இல்லைன்னு அடுத்த கடை பார்த்துட்டு போடுவான். அதனால என்ன பண்ணு கேட்டா, இனனாய் உள்பொருள் கூடியும், இனப்பொருள் கூறணும். இனப்பொருள்னா அவன் கேட்கறதுக்கு இனமா இருக்கணும். இப்ப அல்வா இருக்கான்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லான்னு கேட்டா, பூரி இருக்கு சார், பூரி இருக்குன்னு மடப்பையான்னு அர்த்தம். ஏன்னா எதுனாலும் கேட்டா அல்வாவினால முடிக்கின்ற குறையை ஜாங்கிரி முடிச்சு தரும், பன்னீர் குலப்படிச்சான் முடிச்சு தரும், அல்வாவினால திதிப்புன்னு ஒன்று வச்சுதான் ஒருத்தர் விருந்து கொடுக்கணும் போது அல்வா இருக்கான்னு சொல்லி பூரி இருக்குன்னு மடையன்னு அர்த்தம். பூரி இருக்கான்னு சொல்லணும்னா சப்பாத்தி இருக்குங்கணும், அப்படி வரணும். இல்லை பாருங்க இங்கே இலக்கணம் கடை கூட வைக்க தெரிய சொல்லுது, கடை வைக்க சொல்லுது, அப்படி சொல்லணும். இதைத்தான் தொல்லாப்பித்தர் என்ன சொன்னார்னா, ஒருவர் வந்து கேட்டார்னாப்பா, ஒரு கடையில் வந்து ஒன்று கேட்டார்னா, எந்த பொருள் இல்லையோ அந்த பொருள் இல்லைங்காமே அதற்கு இனமான பொருளை சொல்லு. இனமான பொருள் இனம்னு என்ன, ஜாங்கிரி வேணுமான்னு கேட்டால் லாடு இருக்குங்கிறது சரிங்களா, அது போல் வந்து சப்பாத்தி இருக்கான்னு கேட்டால் இல்லை சார் பூரி இருக்குன்னு சொல்றது, அப்படி இனமாய் உள்ள பொருள் கொடுக்குறேன். இது ஒன்று. இன்னொன்று என்ன, இருக்கு அவர் கேட்டது, கேட்டது இருக்குன்னு வச்சுங்க, எவ்வளோ போகிறாங்க பாருங்க இலக்கணத்தில் இருக்கு. இப்போ அல்வா வந்து வாங்குறப்ப நம்ம பார்த்துக்குவேன், ஆள் தரத்தை பார்த்துக்குவேன், இது என்ன 2 அல்வா வாங்கி சாப்பிட போகுதா, இல்லை விருந்து இருந்து வச்சு இதை நான் 2-4-5 கிலோ வாங்க போகுதான்னு பார்த்துக்குவேன். அப்படி இருந்துன்னு வச்சிங்கன்னா இருக்குங்க, ஒரு 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 கிலோ தான் இருக்கு மாட்டிருக்கு, 1 கிலோ அப்படி சொல்லு, இருக்கிறது இந்த கிலோ தான் இருக்குன்னு சொல்லுடான், விளங்குதா? இல்லைன்னா இனமான உள்ள பொருளை சொல்லு, இருக்குன்னா இருப்பதை வரவுடைய தரம் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லு முதலில். ஏன்னு கேட்டீங்கன்னா பேச்சுக்கு அதிக இடமில்லாம போகும். இப்ப அவன் வந்து கேட்டவன் அல்வா இருக்கான்னு கேட்டவன் இல்லை அப்படின்னு சொன்ன ஜாங்கிரியாவது இருக்குங்களா, அதுவும் இல்ல. நீ என்னதான் இருக்குதுங்க கேட்டு என்னமோ லாடு இருக்குப்பா அதான் இருக்கு அப்படின்னு இப்படி சொல்றதுனா பேச்சு வளருது. நீங்க அல்வா இருக்கான்னு சொன்னவனே ஜாங்கிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் வேணும்னு வாங்குறான், இல்லன்னா இல்ல சார் எனக்கு அல்வா தான் வேணும்னு அடுத்த கடை போடுவான். பேச்சு குறையும். ஒன்று இருப்பதையும் கூட, ஐயா சார் எனக்கு ஒரு 4 கிலோ வேணும்னா அவ்வளவு இருக்காதுங்களா, 6 கிலோ தானே இருங்க என்று சொல்லி, அப்படியானா இங்க 6 கிலோ அங்க 3.5 கிலோ வாங்க முடியாது, சரி நான் சேர்த்தே வாங்கிக்கிறேன் சார்னு போவான். அது முதல்ல நீங்க என்ன கேட்டா, இருக்கு சார் 1 கிலோ தான் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, நீங்க கேட்கறது 3 கிலோ கேப்பீங்க போல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்படி சொல்லி வணிகம் செய்ய வேண்டும் என்று சொல்லு. எது தொழுதாப்பியம், எப்பொருளாயினும் அல்லதில்லனின் அப்பொருள் அல்லா பெரிது பொருள் கூறல், அப்பொருள் கூறின் சுட்டி கூறல், அவன் கேட்கிற பொருள் உங்ககிட்ட இருந்ததுன்னு சொன்னா இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிடும். இதை சொன்னவன அப்படியே நன்னூலாடுதான் வாங்கினார். தொழுதாப்பியத்தினுடைய வழிதான் நன்னூல். தொழுதாப்பியர் பாண்ட பிறகு நன்னூலார் பாடினாரு, இவர் பாண்டாரு. இப்ப இது உங்களுக்கு வழங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஏன்னா பிஹெச்டி ஸ்டாண்டர்ட் இருக்கு தொழுதாப்பியம், இவர் கொஞ்சம் எம்ஏ ஸ்டாண்டர்ட் கொண்டாந்தார். யாரு நன்னூலார்? தம்பால் இல்லது இல்லனின், தம்பால் தம்மிடத்துல இல்லது இல்லைன்னு, இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லாத இனநாய் உள்பொருள் கூறியும், இனநாயின்னா அதுக்கு இனமான பொருளை சொல்லும், உள்ளது சுட்டியும் உங்ககிட்ட இருக்குமான அது இவ்வளவுதான் இருக்கிறது என்றும் சொல்லுக. எதுக்கு சொல் சுருங்குதற்கு? நீ பிசினஸ்ல பேச்சு கடமை இருக்கக்கூடாது பாருங்க, பிசினஸ்ல எது அதிகமாக பேசக்கூடாது, செயல் இருக்கிறமே தவிர பேச்சு பேசிட்டு இருக்கக்கூடாது, பேசுனா வியாபாரம் போடும். சொல் சுருங்குதற்கு எது நன்னூல், பக்கா நன்னூல். இப்ப தொழுதாப்பியம் நன்னூல் சொன்னா இது ரெண்டும் இலக்கணம். நேர்களை இப்பொழுது நாம் பரிஞ்சோதி முனிவர் கிடைக்கிறோம். புள்ளியோர் பண்டம் கொள்வார், வணிகர் வீதி செட்டியார் வீதி, புள்ளியோர் பண்டம் கொள்வார். ஒரு பொருளை விரும்பி போனாங்க, போனா என்ன செய்வாங்கன்னாரு, வினவின் பொருள் கேட்கறாங்க, ஏதோ ஒரு பொருள் கேட்கறாங்க, வினவின் அப்பொருள் தம் பங்கல் இல்லனின், அவங்க கேட்ட பொருள் உங்ககிட்ட இல்லையானால் இனமாய் உள்ள பொருள் உரைத்து, யார் சொத்து இது? நன்னூல் சொத்து இது. அப்படியே வாங்கி ஒரு கவிதையா பாடிட்டார், இலக்கணம் படிச்சா விளங்க வேண்டியதை இலக்கியத்தில் விளக்கிறார். இனமாய் உள்ளது பொருள் உரைத்து எதிர் மறுத்து, இந்த பக்கத்துக்கு பின்னால எதிர் மறுத்தும் அல்லது அப்பொருள் உண்டெண்ணில் விலை சுட்டி அறுத்தும், பொருள் கேட்கிற பொருள் இருந்துன்னு வச்சுங்க, என்ன சொல்லிட்டாரு, அது பொருள் எவ்வளவு இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்ல என்ன விலைங்கிறதும் சொல்லி விடுட்டார், விலை சுட்டி அறுத்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து வாங்கினதா கிமுல வாங்கியிருப்பான் அல்வா, திருநெல்வேலி அல்வா வந்து கிலோ வந்து 25 ரூபாய் வாங்கியிருப்பான், இன்னைக்கு 125 ரூபாய். இவன் சோடா யாரு? பக்கா இலக்கணத்துல இருக்கிற கருத்து தெரிவிச்சு. இப்ப இலக்கணத்துல நீங்க எத்தனை சூத்திரம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டா, தொழுதாப்பியத்துல 2 சூத்திரம், எப்பொருள் ஆயினும் அல்லது அப்பொருள் அல்லா பெரிது பொருள் கூறல், அப்பொருள் கூறின் சுட்டி கூறல், 2 சூத்திரம். இதை ரெண்டையும் வாங்கி ஒன்னா பாடினார் நன்னூலார். தம்பால் இல்லதில்லைன்னு உள்ளது கூறியும் உள்ளது சுட்டி உரைப்ப சொச்சிருங்கிறதற்கு தொழுதாப்பியத்திலும் நன்னூலில் இருக்கிற 3 சூத்திரங்களை ஏறணம் பண்ணி அப்படி. இது மாதிரி வணிகர் வீதி சொன்னவங்க பரிஞ்சோதி முனிவர் ஒருத்தர் தான்.